بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த நேயர்களே, இன்றும் கூட புதியதொரு தலைப்போடு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக அமைவது சமூக பொறுப்புணர்வு பற்றிய இஸ்லாமிய மற்றும் சமூகவியல் கண்ணோட்டம் என்பதாகும். இந்த தலைப்பை நாங்கள் சோசியல் ரெஸ்பான்சிவ்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம், சமூக பொறுப்புணர்வு என்று நாங்கள் தமிழிலே சொல்லுகின்ற இந்த தலைப்பு தொடர்பாக என்னோடு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு கலையகம் வந்திருக்கிறார்கள் டாக்டர் ஐஎல் முகமது ரிஃபாஸ் அவர்கள். ஐஎல் முகமது ரிஃபாஸ் வைத்தியர் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களை முதலிலே இந்த நிகழ்ச்சியிலே அறிமுகம் செய்வதிலே நாங்கள் பெருமகிழ்வு அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர் அவர்களே.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஆம், டாக்டர் ரிஃபாஸ் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். உண்மையில் முஸ்லிம் சமூகம் பெருமைப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற, ஒரு சமூக அந்தஸ்தை பெற்றிருக்கின்ற ஒரு வைத்திய கலாநிதி அவர்கள். அவர்கள் காத்தான்குடியை பிறப்பிடமாக கொண்டாலும் கூட தற்போது தேசிய கண் வைத்தியசாலை, கொழும்பிலே இருக்கின்ற தேசிய கண் வைத்தியசாலையின் பணிப்பாளராக அவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 2 வருடங்கள் அவர்கள் அங்கு கடமையாற்றுகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே கொழும்பு பல்கலைக்கழகத்திலே தனது MBBS பட்டத்தை முடித்துக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் MSc MD போன்ற பட்டங்களையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். உண்மையில் ஒரு சமூக உணர்வுள்ள, அதே நேரத்தில் சமூகத்தை பற்றி மிகவும் அதிகமாக சிந்திக்கின்ற, கவலையுள்ள ஒரு நபராக அவர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியினூடாக அவர்கள் பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சமூக பொறுப்புணர்வு என்பதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது நேயர்களே. உண்மையில் இந்த சமூக பொறுப்புணர்வு என்ற இந்த சொல் சம்பந்தமாக டாக்டர் அவர்கள் எங்களோடு அதனுடைய வரைவிலக்கணம் தொடர்பாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்னால் நாங்கள் இது சம்பந்தமான ஒரு சின்ன அறிமுகத்தை செய்யலாம் என்று நாங்கள் கருதுகின்றோம். டாக்டர் ரிஃபாஸ் அவர்களே, முதல்ல உங்களிடத்திலே இது தொடர்பான ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு அந்த அறிமுகத்தை செய்யலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். சமூக பொறுப்புணர்வு, சோசியல் ரெஸ்பான்சிவ்னஸ் என்று நாங்கள் ஆங்கிலத்திலே அழைக்கின்ற இந்த சமூக பொறுப்புணர்வு என்ற இந்த சொற்பிரயோகத்தை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்று நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் அதற்கு எப்படியான பதிலை நீங்கள் தர முடியும்?
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக முக்கியமாக இந்த இவ்வாறான ஒரு நிகழ்விலே, நான் ஒரு வைத்தியத்துறையை சார்ந்தவனாக இருந்தாலும் எனக்கு ஆர்வமிக்க இந்த சமூகம் தொடர்பான விடயத்திலே இங்கு பேச கிடைத்ததற்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். சமூக பொறுப்புணர்வு என்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் பல பரிமாணத்திலே புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. உண்மையில் மனிதனை பொறுத்த அளவில் அல்லாஹு தஆலா மனிதனை ஒரு தனியனாக, தனியே இயங்கக்கூடிய ஒருவராக படைக்கவில்லை. ஒரு அவன் ஒரு சமூக பிராணி என்று பொதுவாக அழைப்போம். எனவே தனது செயற்பாடுகள் அனைத்தையும் பிற மனிதர்களோடு சார்ந்துதான் மனிதன் செயற்படுத்த வேண்டி இருக்கின்றது. இந்த அடிப்படையில் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல், அவனுடைய சொல், அவன் ஒத்துப்போகின்ற விடயங்கள், பிறரின் செயற்பாடுகளோடு, சொல்லோடு, செயலோடு அவன் ஒத்துப்போகின்ற விடயங்கள் என்பவை தனது இந்த செயற்பாடுகளால் ஏனைய மனிதனிலே என்ன தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றது என்பதை பொறுத்துதான் அந்த பொறுப்புணர்வு, அவன் செய்கின்ற அந்த காரியம் சமூகத்தின் ஏனையவர்கள் மீது அது ஒரு எதிர்மறையான விளைவை உண்டாக்குகிறதா, அல்லது சமூகத்துக்கு நன்மையான ஒரு விளைவை உண்டாக்குகின்றதா என்பதன் அடிப்படையில் நாங்கள் இதை சமூக பொறுப்புணர்வுள்ள ஒரு செயல் அல்லது சமூக பொறுப்புணர்வற்ற ஒரு செயல் என்று நாங்கள் பாகுபடுத்த முடியும். உதாரணமாக எமது நடவடிக்கை, சில நேரங்களிலே நாங்கள் உணர்வோம் நாங்கள் சமூக பொறுப்புணர்வோடு நடக்கின்றோம் என்று, ஆனால் அது சமூக பொறுப்புணர்வற்ற செயலாக உணரப்படும். ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்தளவிலே இஸ்லாம் 3 விடயங்களை பெரிய பாவமாக கருதுகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜாஹிலியத் என்ற அரபிலே சொல்வோம் நாங்கள், அதை ஆங்கிலத்திலே இக்னரன்ஸ் என்றுதான் மொழிபெயர்ப்பார்கள். அதாவது அறியாமை அல்ல. ஏனென்று சொன்னால் உலகிலேயே அல்லாஹ் படைத்த படைப்புகளில் மிக அறிவு கொடுக்கப்பட்டவன் இப்லீஸ். அதுபோல அபூ ஜஹல் என்பவர் அபுல் ஹிக்கம் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதர். இருந்தாலும் அவரை ஜஹல் என்ற சொல்லுக்கு அறியாமை, நாங்கள் அறியாமை என்று தமிழில் சொன்னாலும் இக்னரன்ஸ், அதாவது நடக்கிறது நடக்கட்டும் அல்லது பொடுபோக்குத்தனமான ஒரு ஒரு தன்மை, இதை இஸ்லாமிய பாவமாக கருதுகிறது. இரண்டாவது அரகன்ஸ், அதாவது பெருமையோடு நடத்தல்,
அகம்பாவம்,
அகம்பாவம், தன்னை ஏனைய மனிதனை தன்னை விட கேவலமாக கருதுவது. மூன்றாவது அக்ரஷன், மற்றவரின் மீது தனது தனது நன்மைக்காக அல்ல, தான் விரும்பிய செயலை அடைந்து கொள்வதற்காக மற்றவர் மீது தன்னுடைய எண்ணங்களை தெளித்தல் அல்லது அவர்கள் மீது ஆக்கிரமிப்பு செய்தல் என்று சொல்லலாம்,
ஆதிக்கம்
ஆதிக்கம் செலுத்துவது. எனவே இந்த இக்னரன்ஸ், அரகன்ஸ் அண்ட் அக்ரஸிவ்னஸ் என்கின்ற மூன்று பெரும்பாவங்கள் என்று குர்ஆன் பல இடங்களிலே சொல்லிக் கொள்கின்ற விடயம் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் சமூக பொறுப்புணர்வின் மூன்று பரிமாணங்களையும் சொல்கின்ற விடயமாக நாங்கள் பார்க்கலாம். பொதுபோக்கு, உதாரணமாக சொல்ல போனால் எல்லா விடயத்திலும் மனிதன் மிக கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய தேவையை இஸ்லாமியர்களுக்கு உணர்த்துகிறது. உதாரணமாக நீங்கள் வீதியிலே நடந்து செல்கிறீர்கள், நீங்கள் ஒரு கல்லை தூக்கி கல் ஒன்று குறுக்கே கிடக்கிறது, நீங்கள் ஒரு நன்மையை கருதி நினைக்கிறீர்கள் இந்த கல்லை நாங்கள் தூக்கி அப்புறப்படுத்துவோம், மனிதர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அந்த கல்லை கவனமாக தூக்கி ஒரு இடத்திலே வைக்கிறீர்கள். அதுதான் சமூக பொறுப்புணர்வு, அது சமூகத்தின் மீது பாசிட்டிவான தாக்கத்தை உண்டாக்குறது. நீங்கள் கல்லை தூக்கி என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய எண்ணம் வந்து கல்லை அப்புறப்படுத்துவது, ஆனால் பின்பக்கமாக எரிந்து விடுவீர்கள், நீங்க யார் வருகிறார் போகிறார் கவனிக்கல, அது ஒருவரின் தலையை உழைத்து விடுது என்று வைத்துக் கொண்டால் இது சமூக பொறுப்புள்ள உணர்வா இல்லையா என்று நாங்கள் பார்த்தால் இதிலேதான் இஸ்லாம் சொல்கின்ற அந்த இக்னரன்ஸ் வருகிறது. நாங்கள் செய்கின்ற காரியத்தின் மீது மிக அக்கறையோடு செய்வது எண்ணம் சரியாக இருந்தாலும் அந்த செயலும் சரியான அமைப்பை பெற்று இடம்பெற வேண்டும். எனவேதான் நாங்கள் இங்கே கருத பேச விளைகின்ற விடைய சமூக பொறுப்புணர்வு என்பது எங்களுடைய சொல் செயல், நாங்கள் அங்கீகரிக்கின்ற விடயங்கள் ஏனைய மனிதர்கள் மீது மிக அவர்களுடைய வாழ்வின் நலனுக்கானதாக இருக்க வேண்டுமே தவிர எல்லா வகையிலும் அவர்களுடைய வாழ்வின் நலனை பாதிப்பாக இருந்தால் அது சமூக பொறுப்புணர்வற்ற தன்மை என்று சொல்வோம். எனவே சோசியல் ரெஸ்பான்சிவ்னஸ் என்பது, அதாவது சமூக பொறுப்புணர்வு என்பது தன்னுடைய நான் சொன்ன இந்த மூன்று பரிமாணங்கள், அதாவது அவனுடைய சொல், அவனுடைய செயல், அவனுடைய எண்ணம், அவன் அங்கீகரிக்கின்ற விடயம். உதாரணமாக ஒரு ஒரு விடயத்தை எனக்கு சம்பந்தம் இல்லை தானே என்று இருப்பது கூட சமூக பொறுப்புணர்வு செயலாக மாறிவிடும். ஒரு அநீதி நடக்கிறது, அதை நீங்கள் இஸ்லாமிய விளக்கத்தை மிக அதிகமாக பல வரலாற்று உதாரணங்களோடு நீங்கள் சொல்லலாம், இது எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் இதற்கு நான் நியூட்ரலான நான் தள்ளி நின்று பார்த்துக் கொள்வேன் என்று நினைப்பது கூட சமூக பொறுப்புணர்வு செய்யலாம். அதைத்தான் இஸ்லாம் என்று சொல்லும் என்றால் அநீதியை தட்டி கேட்டல் என்று சொல்லும், நன்மையை ஏவுதல், பாவத்தை தடுத்தல் என்கின்ற இந்த இரண்டு பரிமாணங்களோடு பார்த்தால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அத்தனை விட ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஆழமான புரிதலும் இந்த சமூக பொறுப்புணர்வு தான் ஆரம்பிக்கின்றது என்று நான் நினைக்கிறேன்.
உண்மையில் இந்த சோசியல் ரெஸ்பான்சிவ்னஸ் சமூக பொறுப்புணர்வு என்ற அந்த சொல்லை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமான ஒரு பீடிகையை டாக்டர் ரிபாஸ் அவர்கள் இந்த இடத்திலே தந்தார்கள். அவர்களுடைய விளக்கத்திலிருந்து எம்மால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமாக இருப்பது ஒரு மனிதனை பொறுத்தவரையில், குறிப்பாக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், அவன் எந்த நேரத்திலும் அவனுடைய சொல்லாலோ செயலாலோ எண்ணங்களாலோ மற்றவர்களுக்கு தொந்தரவாகவோ அல்லது இடுக்கண் தரும் வகையிலோ அவன் ஒருவனாலும் நடந்து கொள்ள மாட்டான். தன்னை பற்றி மாத்திரம் சிந்திக்காமல் அவன் ஒரு பொது நலனோடு சிந்திப்பவனாக இருக்க வேண்டும். நான் பேசுகின்ற இந்த பேச்சால் யாருடைய உள்ளம் புண்படும், நான் நடந்து கொள்கின்ற இந்த நடத்தையால் பாதையில் இருக்கின்ற யாருக்கு தொந்தரவு ஏற்படும் என்றெல்லாம் யோசித்து தூர நோக்கோடு கவனமாக விழிப்புணர்வோடு ஒரு விஷயத்திலே சம்பந்தப்படுவதனைத்தான் நாங்கள் உண்மையிலே சமூக பொறுப்புள்ள ஒரு மனிதனுடைய பண்பு என்று நாங்கள் சொல்வோம். உண்மையில் இஸ்லாத்தில் கூட இந்த விஷயம் மிக தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் மர்மை நாளையும் அல்லாவையும் மர்மை நாளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பக்கத்து வீட்டாருக்கு தொந்தரவு செய்யாமல் இருக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் ஈமான் இருப்பதனுடைய வெளிப்பாடு மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருப்பது என்பதாகும். எனவே ஒருவன் தொந்தரவு செய்கின்றான் என்றால் அவன் சமூக பொறுப்புணர்வை இல்லாத ஒரு மனிதன், நீங்கள் சொன்னது போன்று அசட்டையான ஒரு மனிதன், அசிரத்தையான ஒரு மனிதன், பொதுபோக்கான ஒரு மனிதன், மற்றவர்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று யோசிக்கின்ற ஒரு மனிதன் சமூகம் பொறுப்பு இல்லாதவன். உதாரணமாக நீங்கள் சொல்வது போன்று பார்த்தால், உதாரணமாக நீங்கள் ஒரு வாகனத்திலே வந்து கொண்டிருந்தீர்கள், அங்கே வாகனத்தை நீங்கள் செலுத்திக் கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலே நீங்கள் மாத்திரமல்ல பாதையில் செல்லுவது, அப்படிதான் இன்னும் பலரும் நூற்றுக்கணக்கானவர்கள் போகிறார்கள். உங்களுக்கு எப்படி அவசரமாக இருக்கிறதோ அவர்களுக்கும் அதே போன்ற அவசரம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாகனத்தை மாத்திரம் நீங்கள் குறுக்கால மறுக்கால் எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது அங்கு நூற்றுக்கணக்கான வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியாக இருந்தால் நீங்கள் ஒரு அதாவது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், இன்னொரு நபராக இருக்கிறார், பொறுப்பு இல்லாத ஒருவர், எந்த விதமான ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாத ஒருவர் என்று நாங்கள் சொல்வோம்.
அப்படித்தான்.
எனவே இஸ்லாத்திலும் கூட அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற பொழுதே சொன்னீர்கள், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் மாத்திரமல்ல உலகத்தில் அல்லாஹு தாலா மனிதனை படைத்திருப்பது ஒரு சமூக பிராணி, சோசியல் எனிமல் என்று சொல்லுவார்கள். அவன் விரும்பியோ விரும்பாமலோ தன்னை சூழ இருக்கின்ற அனைவரோடும் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு இருக்கிறது. ஒரு நாயை பூனையை எடுத்துக்கொண்டால் சில நேரங்களில் அதனுடைய இனத்தவருடைய ஏனையவர்களுடைய தொடர்பு இல்லாமல் அதுக்கு தனித்து வாழ முடியும், சாப்பாட்டை தேடிக்கொள்ள முடியும், அல்லது தன்னுடைய இல்லிடத்தை தேடிக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் திருமணம் முடிக்க வேண்டும், பிள்ளைகள் தொடர்பு வேணும், அவன் தொழில் செய்ய வேண்டும், பிறரோடு உறவுகளை அவன் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் குறிப்பாக அவன் எப்போதும் விழிப்பு நிலையில் இருப்பான், பொறுப்புணர்ச்சியோடு இருப்பான். தான் பேசுகின்ற பேச்சினால் யாருக்கு தொந்தரவு இருக்கிறது அல்லது பிரச்சனை ஏற்படும் என்பது பற்றி எல்லாம் அவன் யோசித்துக் கொண்டிருப்பான். இரண்டாவது இன்னொரு கேள்வியை டாக்டர் அவர்களே கேட்க வேண்டும். இந்த சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுதல் யார் மீது சாட்டப்பட்டுள்ளது அல்லது கடமை, யாருக்கு கடமை? இந்த சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வது என்பது யாருடைய பொறுப்பு, யாருடைய கடமை என்று நான் உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் அதனை எப்படி பார்த்தீர்கள்?
நிச்சயமாக நீங்கள் ஒரு நான் சொன்ன விடயத்தை இன்னும் அழகாக நீங்கள் அழகிய மொழியிலே சொன்னீர்கள், மிக்க நன்றி அவர்களே. சமூக பொறுப்புணர்வு என்பது அல்லது ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நடந்து கொள்கின்ற செயற்பாடு என்பது எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், சொல்வார்கள் நாங்கள் செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும் உயிர் உள்ளது என்று சொல்வார்கள், அது வளரும். ஒவ்வொரு செயற்பாடும், ஒவ்வொரு செக்கனிலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடும் அது உயிர் உள்ளது. நாங்கள் அந்த செயலை செய்துவிட்டால் அதுக்கு உயிர் வந்துவிடும், அது வளரும். சில நேரம் அந்த செயல் மறுமை வரை கூட வளரும்,
அதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நாங்கள் ஒரு ஒரு குட்டையிலே கல்லை எறிகின்ற பொழுது அதனை சூட
உருவாகின்ற அதையும் விட இன்னும் ஒரு படிமையிலே சொன்னால் அது உயிர் உள்ளது அந்த செயல். ஏனென்று சொன்னால் அதனால் தான்
பெருமதி
நான் சொல்கிறேன். என்னென்று சொன்னால் அந்த செயல் வளரும், அது பல பரிமாணங்களை எடுக்கும். இதை விஞ்ஞானத்திலே கயாஸ் தியரி என்று ஒரு தியரியும் சொல்கிறது. அதாவது ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகு அடிப்பது ஒரு பூகம்பத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கான சக்தி உள்ளது. அது பூகம்பமாக அல்லது ஒரு சுனாமியாக பரிணமிக்கும் அளவுக்கு அந்த வண்ணத்தி பூச்சியின் இறக்கை அடிப்பு பரிணமிக்கும் உருப்பெறும் என்கின்ற ஒரு கயாஸ் தியரி என்கின்ற ஒரு விஞ்ஞான தியரி இருக்கிறது. இதனை நான் எளிமையாக சொல்ல போனால், உதாரணமாக நான் முன்பு கூறிய உதாரணத்தை போல நீங்கள் ஒரு வீதியால் செல்கிறீர்கள், உங்களுக்கு கண்ணுக்கு முன்னே ஒரு ஆணி கிடக்கிறது. நீங்கள் அந்த ஆணியை எடுத்து மிக கவனமாக அப்புறப்படுத்தி விட்டு செல்கிறீர்கள், இது ஒரு செயல். இந்த செயலை நீங்க செய்யவில்லை என்று வைத்துக் கொள்ளும், ஆணி கிடக்கிறது, பொடுகோக்காக பார்த்து விட்டு சென்று, இதன் பின்னால் ஒரு மனிதர் வருகிறார், அவரின் காலிலே இந்த ஆணி குத்தி விடுகிறது. அவர் தீவிரவாதியாக இருக்கிறார், அவருடைய கால் புண்பட்டு அழுகி அவருடைய காலை வெட்ட வேண்டிய சூழல் வருகிறது, அதனால் அவர் இறந்து போகிறார். இதன் பின்னர் இதன் காரணமாக அவருடைய பிள்ளைகள் அநாதைகள் ஆகின்றன, அவரை கவனிக்க ஆக்கள் இல்லாமல் போகின்றன. இதன் காரணமாக அந்த பிள்ளை ஒரு மோசமான பிள்ளையாக வளர்கிறது, அந்த பிள்ளையினால் சமூகத்தில் இன்னும் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்பது. நீங்கள் இந்த வேரை தேடிக்கொண்டு வந்தால் அந்த செக்கனிலே உங்கள் கண்முன்னே கிடந்த ஆணியை நீங்கள் எடுத்து விட்டிருந்தால் அந்த அந்த இவ்வளவும் நடக்காமல் இருக்கலாம். எனவே இந்த செயல், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செயலை செய்யாமல் விட்டது எவ்வாறு உயிருள்ளதாக மாறுகிறது, செய்திருந்தால் அது எவ்வாறு உயிருள்ளதாக மாறி பல பரிமாணங்களை எடுக்கிறது என்பதனை விஞ்ஞான ரீதியாக விளங்கப்படுத்தலாம். இதை மார்க்க ரீதியாக இன்னும் அழகாக உங்களால் சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். என்று சொன்னால், நாங்கள் இதைத்தான் அல்லாஹு தஆலா சதக்கத்துல் ஜாரியா நாங்கள் சொல்கின்ற போது, அது எப்படி ஒரு ஒரு விளக்கை கொண்டு எத்தனை கோடிக்கணக்கான விளக்குகளை ஒளியூட்டுவது போல, அது போல நீங்கள் பகிர்கின்ற ஒரு அறிவு, நல்ல அறிவு
எப்படி ஏனைய மனிதர்களுக்கு சந்ததிகளுக்கு சந்ததியாக கடத்தப்பட்டு செல்வது போல நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உயிருள்ளவையாக இருக்கின்றன. எனவே நீங்கள் இந்த கேட்ட கேள்வியை நாங்கள் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இது யார் மீது கடமை என்று சொன்னால் மனிதனாக பிறக்கின்ற அத்தனை பேர் மீது இது கடமை. அவர்களுடைய தகுதி, அவர்கள் செய்கின்ற தொழில், அவர்களுடைய வசிப்பிடம், அவர்களுக்கு சமூகத்தில் இருக்கின்ற இடம், குடும்பத்தில் இருக்கின்ற இடம், அதை பொறுத்து இதன் பரிமாணங்கள் மாறுபடும்.
அவர்களுடைய
திறமைகள், அவர்களுடைய ஆற்றல் வைத்து இதன் பரிமாணங்கள் மாறுபடும். ஆனால் ஒவ்வொருத்தரும் இதன் தங்களுடைய செயல்களுக்கு பொறுப்பு கூறக்கூடியவர்களாக, அல்லது இந்த செயல்களால் ஏனைய மனிதர்கள் மீது தாக்கத்தை அல்லது ஏனைய மனிதர்களுக்கு இடைஞ்சலை உண்டாதவர்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் அத்தனை மனிதர்கள் மீதும் இருக்கிறது. நான் ஒரு சாதாரணவன் தானே, நான் எனக்கு சமூகத்தில் அந்தஸ்து இல்லை தானே என்று ஒரு மனிதர் தனக்கு சமூக பொறுப்பில்லை என்று ஒதுங்கிவிட முடியாது. இதன் இன்னொரு பக்கத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சமூக பொறுப்பற்ற தன்மை எவ்வாறு உருவாகிறது என்று சொன்னால் மனிதர்களின் அறிவீனத்தினாலும் விஷயங்களை அறிந்து கொள்ளாமையினாலும் சுயநலத்தினாலும் உருவாகின்றது. மனிதர்கள் அதிக சுயநலத்தோடு செயற்படுவது காரணமாக உருவாகிறது. உதாரணமாக ஒரு பாமரனை பொறுத்த அளவிலே அவர் தன்னுடைய வாகனத்தை, சாதாரண புசைக்கிள் வைத்திருப்போன்றாலும் சரி, மோட்டர் பைக் வைத்திருப்போன்றாலும் சரி, அந்த வாகனத்தை நான் இவ்விடத்திலே வைக்கிறேன், இது ஏனைய மனிதர்களுக்கு ஏதாவது இடங்களை உண்டாக்குமா? ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள் நுழைய முடியாமல் போகுமா? அல்லது ஒரு காரை கொண்டு வந்து நிப்பாட்டுவதற்கு சிக்கல் படுத்துமா? அல்லது நிப்பாட்டிருக்கிற காரை எடுக்க முடியாமல் போகுமா என்கின்ற அந்த உணர்வோடு செய்வதுதான் சமூக பொறுப்புணர்வு. அதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் செய்கின்ற இந்த செயல் உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு தினத்தில மிக அழகிய செயலை செய்த மனிதன் தன்னுடைய எச்சிலை, தன்னுடைய சளியை ஒரு ஒதுக்குப்புறமாக மனிதர்களுக்கு இடைஞ்சல்லாத துப்பிய மனிதன் சொன்னார்கள். அதாவது பாருங்கள், இங்கிருந்து அந்த மார்க்கத்தின் ஆணி வேர் ஆரம்பி. எனவே இஸ்லாத்தை பொறுத்தளவிலே இந்த எச்சில் துப்புவதை உண்மையில் இது அசிங்கமானவர்களே. நாங்கள் சாதாரணமாக செய்துவிட்டு செல்கிறோம். மனிதர்களுக்கு முன்னால் நாங்கள் காரில் உமிழ்ந்து ஒரு ஒப்பவிட்டு விட்டு செல்கிறோம். ஆனால் இஸ்லாம் எப்படி பாக்குறது? ஒரு இனத்திலே மிக அழகிய செயலை செய்த மனிதராக அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் இதுதான் சமூக பொறுப்புணர்வு. எச்சல் துப்புவது சாதாரண விஷயம். ஆனால் ஏனைய மனிதர்களுக்கு இது எவ்வாறான பின்விளைவுகளை உண்டாக்குறது, எவ்வாறு இடைஞ்சலை உண்டாக்குறது என்பதை பற்றி நான் சொன்னது போல இந்த எச்சல் துப்புவது கூட ஒரு பெரிய கேவலமான ஒரு உருவத்தை பெற்று வளர முடியும். ஒரு மனிதன் செருப்பிலேயோ அல்லது சட்டையிலோ பட முடியும். நாங்கள் கவனம் இல்லாமல் திரும்பி துப்பு ஒரு மனிதனுடைய சட்டையில பட்டால் கொலையும் வரை சென்று முடிந்திருக்கிறது. பஸ்ஸிலே இருந்து எச்சில் துப்பிய ஒருவரை கொலை செய்திருக்கிறார்கள். அவர் கவனிக்கவில்லை என்று சொன்னார். அதை கேட்பது காலிலே நீ துப்புவாருன்னா கவனிக்க வேண்டும். எனவே இந்த எச்சில் துப்புவதில் தொடங்கி பாருங்கள், இஸ்லாத்திலே நகத்தை வெட்டினா கூட நாங்கள் அது மார்க்க கடமையோ இல்லையோ புதைக்க வேண்டும். அதாவது மனிதர்களுக்கு இடைஞ்சலற்ற முறையிலே அப்புறப்படுத்த வேண்டும் என்று நம்ம மார்க்கம் சொல்கிறது. கதைப்பதை கூட கண்ணியமான முறையிலே, ஏனவர்களுக்கு இடைஞ்சலற்ற முறையிலே கதைக்க சொல்கிறது. குர்ஆன் ஓதுவதை கூட இடைஞ்சலற்ற முறையில் செய்ய செய்கிறது என்று சொன்னால் இந்த சமூக பொறுப்புணர்வு என்பது எல்லா மனிதர்களுக்கும் கடமையான பொதுவான உணர்வாக இருந்தாலும் முஸ்லிமின் மீது கட்டாயமாக்கப்பட்ட கடமையாக இருக்கிறதுதான் நான் சொல்றேன்.
நிச்சயமாக நீங்கள் சொல்வதை பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய ஒவ்வொரு சிறிய பெரிய அற்பமானதாக இருந்தாலும் அவருடைய செயலுக்கு, எண்ணத்துக்கு, அவனுடைய பேச்சுக்கும் பெருமதி
பெருமதி.
அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எந்த ஒரு மனிதனும் ஒரு வார்த்தையை உமிழ்ந்தால் என்றால் அதனை வெளிப்படுத்தினாலும் அதனையும் ரகீபத்தை பதிவு செய்கிறார்கள் என்றால் உண்மையில் இஸ்லாத்திலே சுபஹானல்லாஹ் ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு பெருமதி இருக்கிறது. ஒரு அதாவது நாங்கள் சொல்ற வெயிட்னு சொல்லுவோம், வெயிட் ஒன்று இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீ புன்முறுவல் பூப்பது கூட நீங்கள் சொன்னது போன்ற நாங்கள் புன்முறுவல் தானே என்று யோசிப்போம். அது அப்படி அல்ல, அதற்கு ஒரு பெருமதி இருக்கிறது. நான் உங்களை பார்த்து புன்முறுவல் பூக்கின்ற நேரத்தில் அதற்குள் 1000 பாஷைகள் பேசப்படுகிறது. உதாரணமாக நான் உங்களோடு சந்தோஷமாக இருக்கிறேன், உங்களோடு கதைக்க விரும்புகிறேன், உங்களுக்கு எனக்கும் இடையில உறவை நான் வளர்க்க விரும்புகிறேன் என்று 1000 மொழிகளை அது பேசிக்கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு பெருமதி இருக்கிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாத்தத்துல் அதா அனி கரிஞ்சி சதகா, பாதையில இருக்கின்ற ஒரு சின்ன
மனிதனுக்கு தொந்தரவு தருகின்ற அம்சத்தை நீக்குவது கூட சதகாயம் சொன்னார். நீங்க சொன்னது போன்ற ஒரு ஆணி இருக்கும், ஒரு முள் இருக்கும், அதனை நீக்குவது கூட எவ்வளவு தூரம் பெருமதியானது என்பதை நாங்கள் புரிகிறோம். மனித வாழ்வு என்பது எதேச்சியானதோ அல்லது அற்பமானதோ அல்ல. அவர் எதனையும் செய்யலாம், எதனையும் செய்யலாம், எதனையும் சிந்திக்கலாம் என்று சொல்வதற்கு எந்த அளவுக்கு என்றால், டாக்டர் அவர்களே, டாக்டர் ரிஃபாஸ் அவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜுராத்திலே இன்ன பாவ வன்னி இஸ்ம், என்னுடைய சகோதரனை பற்றி நீ பல்வேறுபட்ட எண்ணங்களை நீ எண்ணலாம், ஆனாலும் எண்ணங்களில் பல எண்ணங்கள் பாவமாக இருந்தால் சில நேரங்களில் கெட்ட எண்ணத்தை வைப்பதானது துருவி துருவி ஆராய்வதற்கு இடமளிக்கும். துருவி துருவி ஆராய்வதற்கு பின்னால் புறம் பேசுவதற்கு அது விட்டு செல்லும். புறம் பேசினால் அது கொலைக்கு விட்டு செல்லும் என்று அந்த
பாருங்கள், அந்த எண்ணம் எவ்வாறு உயிர் பெற்று ஒரு பெரிய உயிராக வளர்ந்து சேர்ந்து
நாங்கள் நினைப்பது போன்று அல்ல எண்ணம் என்று அதற்கு ஒரு பெருமை
பெருமை.
எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், சமய யாமல் நிற்கால தரத்தின் சமய யாமல் நிற்கால தரத்தின் ஷர்ரையா, யாராவது ஒருவர் ஒரு கடுகு பிரமாணமான அளவு நன்மை செய்தாலும் அதனையும் கண்டுகொள்வார், ஒரு அற்புமான அளவு தீமை செய்திருந்தாலும் அதனையும் கண்டுபிடிக்கிறார் என்று அந்த குர்ஆனுடைய வசனத்திலே சுபஹானல்லாஹ். எனவே
நீங்க சொல்வது போல சமூக பொறுப்புணர்வு என்பது நல்லெண்ணத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்று நாம் சொல்லலாம். நீங்க சொன்னீர்கள் அந்த வீதியை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியிலே குழுமி நின்ற இளைஞர்களை வீதியை விட்டு போகுமாறு குறிப்பிட்டார்கள், அங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் தேவையற்ற விஷயங்களுக்காக வீதியில நிக்க வேண்டாம். அப்போது அவர்கள் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீதியுடைய ஹக்கை நிறைவேற்றி விட்டு செல்லுங்கள் என்று சொல்லி. இது போல வீதியை அபிவிருத்தி செய்கின்ற ஒரு நேரம் வருகின்ற பொழுது ஒரு ஒருவருடைய காணி எடுக்க அபகரிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்த பொழுது அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முறையிடுகிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கொடுங்கள், அதற்குரிய பெருமதியை இந்த திரைச்சேரியில் நாங்கள் தருவோம் என்று சொல்வார். எனவே தனி மனிதன் என்பவன் தன்னை விட சமூகத்தை முதன்மைப்படுத்த வேண்டிய, சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தேவையில் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பது நீங்க சொன்ன குர்ஆன் வசனத்தில் மிக தெளிவாக தெரிகிறது. எனவேதான் இந்த எண்ணத்தில் இருந்து தொடங்குகின்ற இந்த இந்த சமூக பொறுப்புணர்வு அடுத்தது சொல்லாக பரிணமிக்கின்றது. நீங்க சொன்னது போல அதாவது புன்முறுவலும் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்கின்ற அந்த நல்ல சொல்லும், அல்லது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று நாங்கள் சொல்கின்ற அந்த நல்ல சொல்லும் மிக முக்கியமாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், மோசமான கடினமான சொற்களை நீங்கள் எதிரியாக இருந்தாலும் பாதிக்க வேண்டாம் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆனிடத்தில் அனுப்புகின்ற போது சொல்கின்ற வார்த்தை கூட கனிவான மொழிகளை கொண்டு நீங்கள் அவனுக்கு சொல்லுங்கள், அவர் நல்லுபதேசம் பெறக்கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதுபோல ஒரு ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் நீங்கள் கடினமான வார்த்தைகளை பாவிக்காதீர்கள் என்று சொன்னதன் பிறகு நான் விலங்குகளுக்கு கூட அதனை பாவிப்பது கிடையாது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோழியை கூட ஏசாதீர்கள் என்று சொன்னார்கள், அது சுமவுக்கு உங்களை எழுப்புகிறது, கோழியை கூட திட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பன்றியை பார்த்து, ஒரு அசூசையான அந்த விலங்கை பார்த்து கூட நல்ல வார்த்தைகளை பேசினார்கள். அப்போது அவருடைய ஹவாரி உங்கள் கேட்கிறார்கள், இதை பற்றி பேசுகிறார்கள். அவர் சொன்னார்கள், நான் நல்லவற்றை பேச பழகி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். எனவே நீங்கள் சொன்னது போல எண்ணத்தில் தொடங்கி இரண்டாவது கட்டமாக அது சொல்லாக மாறி அந்த எங்களுடைய சமூக பொறுப்புணர்வு பரிணமிக்கின்றது. இதன் அடுத்த கட்டமாகத்தான் நாங்கள் செயல், அடுத்த கட்டமாகத்தான் நாங்கள் ஒத்துக்கொள்கின்ற, அங்கீகரிக்கின்ற, இயைந்து போகின்ற விடயங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த நான்கு பரிமாணங்களிலும் நாங்கள் சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஷேக் அவர்களே, நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகத்திலே பல சமயங்கள் இருக்கின்றன. இவையை பார்த்தால் பொதுவாக ஒரு மனிதனை சோம்பேறியாக அல்லது இயக்கமற்றவனாக வேகமற்றவனாக மாற்றுகின்ற பல தத்துவங்கள் சமயங்களில் இருக்கிறது. உதாரணமாக இந்த வாழ்க்கை மாயை, சாயை, ஒன்றுமற்றது, பெருமதியற்றது என்றெல்லாம் பேசி பேசி பேசிய மனிதனை செயல் உருவம் உள்ள போராடக்கூடிய எப்போதும் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய தன்மையை விட்டு அப்புறப்படுத்துகின்றன. ஆனால் இஸ்லாம் இந்த வாழ்க்கை உண்மை என்று சொல்கிறது, இந்த வாழ்க்கையை நாங்கள் உண்மையை கொண்டு படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறது, உங்களுடைய அத்தனை செயல்களையும் நாங்கள் தராசிலையும் இருப்போம் என்று சொல்கிறது. எனவே இது எவ்வளவு பெருமதியான வாழ்க்கையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தன்னுடைய வார்த்தைகளால் இதை உண்மையானது என்று எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பொழுது நாங்கள் எப்படி பொறுப்போக்காக எங்களுடைய எண்ணத்திலும் செயலிலும் சொல்லிலும் இருக்க முடியும் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும்.
உண்மையில் நாளை மறுமையில் கூட அல்லாஹு தஆலா எங்களுடைய பட்டோலைகளை விரித்து காட்டுகின்ற பொழுது சொற்கள் ககப்பிலே வருகிறது. குற்றவாளிகள் சொல்வார்களாம், மாலிஹாதல் கிதாபில்லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, இந்த வீட்டுக்கு என்னதான் நடக்கிறது, சிறியது பெரியது எல்லாவற்றையும் வந்து புரிந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்களாம். அந்த வகையில் எல்லா செயல்களுக்கும் எல்லா எண்ணங்களுக்கும் பெருமதி இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நீங்கள் சொன்னீர்கள் டாக்டர் ரிபாஸ் அவர்களே, அதாவது பாதை ஓரங்களிலே நிற்கின்ற பொழுது பாதை ஓரங்களுக்கு உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாதை ஓரங்களிலே நிற்பதாக இருந்தால் பாதைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லா இந்த பாதைக்குரிய உரிமைகள் என்ன என்று. முதலாவது சொல்கிறார்கள், உங்களுடைய பார்வையை தாழ்த்தி, அங்கு இருப்பவர்களுக்கு நீங்கள் நோவினை செய்ய வேண்டாம். வரது சலாம், யாராவது சலாம் சொன்னால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அம்ருன் பில் மஆரூஃப் வ நஹ்யுன் அனில் முன்கர், நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் என்று பாதை ஓரமாக இருப்பவர்களுக்கும் ஒரு கடமையை சுமத்துகிறார். அப்படி இருந்தால் நீங்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர்ந்து அவர்களே. உண்மையில் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பிரபலியமான ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வருகிறது. இன்னும் ஒரு ஹதீஸ், கப்பலிலே பிரயாணம் போனவர்களுடைய சம்பவம், பிரபலியமான சம்பவம். மேல்தட்டிலே கொஞ்சம் பேர் இருப்பார்கள், கீழ்த்தட்டிலே இருப்பவர்கள் துணை போடுகின்ற பொழுது மேல்தட்டிலே இருப்பவர்கள் யோசிக்கிறார்கள் அது கீழ்த்தட்டிலிருந்து தானே என்று. எனவே அங்கு என்ன நடைபெறுகிறது என்றால் அவன் தானே செய்கிறான், அதனால எனக்கு என்ன அப்படின்னு யோசிக்க கூடாது. உதாரணமாக டெங்கு நோய் என்னுடைய சுற்றுச்சூழல், என்னுடைய வீட்டை சூழ மிகவும் சிறப்பாக இருக்கிறது, எல்லாம் சுத்தமாக இருக்கிற, ஆனால் ரெண்டு வீட்டுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு பொதுப்போக்காக இருக்கிறார் என்றால் எனக்கு ஏன் அந்த வம்புன்னு நான் யோசிக்க முடியாது. ஏனால் அங்கு உருவாகிற டெங்கு நுழம்பு என்னுடைய வீட்டுக்குள்ளும் அல்லா பாதுகாக்க வேண்டும், அது வரும். ஏனால் அந்த சமூக பொறுப்புணர்வு என்பது நாங்கள் சரியாக நிறைவேற்றுகின்ற பொழுது அதனுடைய பிரதி விளைவுகள் எங்களையே வந்து சாரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. டாக்டர் அவர்களே, நாங்கள் ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் இங்கு தமிழ் சகோதரர்கள், இந்தி சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒரு பல்லின சமூகத்திலே வாழுகின்ற ஒரு சூழலிலே இந்த சமூக பொறுப்புணர்வோடு நடத்தல் என்பது எவ்வாறு தான் சார்ந்த சமூகத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று உங்களால் சொல்ல முடியும்?
நிச்சயமாக, ஏனென்றால் நீங்கள் பொருத்தமான கேள்வி என்றும் கேட்டிருக்கிறீர்கள். மிக மிக நெருக்கமாக இணைய சமூகத்தோடு வேலை செய்ய வேண்டும்.
நீங்கள் விடையிலே மறுப்பதற்கு நீங்கள் இது பண்ண வேண்டும். அதாவது நீங்கள் கொழும்பு தேசிய கண் வைத்திய சாலையிலே ஒரு பணிப்பாளராக இருக்கிறீர்கள், அதாவது மிக உயர்ந்த ஒரு பதவியிலே இருக்கிறீர்கள். உங்களுக்கு கீழால் நிறைய முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் பணிபுரிவார்கள். உண்மையில் அந்த நேரத்திலே நீங்கள் எதிர்நோக்குகின்ற இந்த பிரச்சனையை நான் கேட்ட அந்த கேள்விக்கான பதிலே அதனோடு சம்பந்தப்பட்டு சொன்னால் நன்றாக
ஏனென்று சொன்னால் நான் இந்த விடயத்தை பலர் பல விதமாக பார்த்தாலும் நான் இந்த விடயத்தை எங்களுடைய கடமை, எங்களை பத்தி நாங்கள் சொல்லுவோம் கல்லிபத்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய கைகளுக்கு இடையிலே தான் அந்த அவருடைய உள்ளத்தை வைத்திருக்கான், அது எங்களுடைய உள்ளத்தை வைத்திருக்கான், காவிரி உள்ளத்தை வைத்திருக்கான். எனவே இந்த உள்ளத்தை திருப்புவது மாற்றுவது அல்லாஹ்வுடைய கையிலே உள்ள விஷயம். ஆனால் நாங்கள் 100%, நான் முஸ்லிம், நான் இதை செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லாமல் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த அளவில் மட்டும் அதன் பரிமாணம், அவர் ஒரு முஸ்லிம், இவர் டாக்டர் ரிஃபாஸ் என்று வாரதில்லை, ஓ முஸ்லிம் கிணிக்கவில்லாக்கியா என்னோடும் கற்பார்கள். என்னோடு அவர்கள் அந்த உணர்வோடு தான் உலகில் உள்ள எல்லா சமூகமும் பார்க்கின்றது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இது இப்பொழுது புது உடையம் கிடையாது. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாகிய அந்த நாங்கள் ஜாஹிலிய சமூகம் என்று சொல்கிற சமூகத்தை பார்த்தால் அதனை சொல்வார்கள் அது மிக ஜனநாயகமான சமூகமாக இருந்தது. அங்கே ஒரு ஒரு டைரண்ட் அல்லது ஒரு 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 கிங் இருக்கவில்லை, சமூக தலைவர்கள் இருந்தார்கள். அடுத்தது அவர்கள் அவர்களுடைய விடயங்களை ஜனநாயகமொழி பேசி தீர்த்துக் கொள்வார்கள். அவர்களிடத்திலே கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், இப்ராஹிமிய மார்க்கத்தை பின்பற்றுவர்கள் இருந்தார்கள், சிலை வணங்கிகள் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தார்கள். எந்த விதமான கைகலப்போ பிரச்சனையும் இருக்கவில்லை. எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை போதித்தார்களோ எல்லாரும் ஒரு பக்கம் வந்து இஸ்லாத்தை எதிராக பார்த்தார். இதுதான் தீன் என்கின்ற நம்முடைய மார்க்கத்துக்குரிய அடிப்படை பண்பு. அதுதானே அல்லாஹ் சொல்லுவான், ஃபுர்கான் கிரைட்டீரியா பிரிக்கும். குர்ஆன் வந்தாலே ஒரு தெளிவான பிரிவோடு வரும், இது சத்தியம் இது அசத்தியம் என்று குர்ஆன் சொல்லும். எனவே அந்த சமூகத்திலே அவ்வளவு தீவிரமாக இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அமைப்பு அப்படியான ஜனநாயக சமூகத்திலே இருந்தது, அந்த கவர்னன்ஸ்லேயே இருந்தது. அதுபோலதான் உலக வரலாறு முழுக்க இருக்கும். ஏனென்றால் முஸ்லிம் என்பவன் அவன் பின்பற்றுகிறானா இல்லையா அவன் 100% என்பதெல்லாம் பார்ப்பதை விட ஏனைய சமூகத்தோடு அவனை ஏனைய சமூகம் அவனை ஒரு ஒரு அதை நான் இப்படி பார்க்கிறேன், உயர்வாக பார்க்கிறேன் தான் சொல்வேன், அவனை தன்னை விட உயர்வாக பார்க்கிறது. என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு காலத்திலே படிக்கிற பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்களோடு படித்துக் கொண்டிருந்த ஒரு சகோதரருடைய பழக்க வழக்கங்கள் சிலது அந்நிய சமூகத்துடன் நெருக்கமாக இருந்தது, குடிப்பது வாங்குவதும். எனவே அந்த சமூகத்தில் உள்ள சகோதரர்கள் எங்களிடம் சொல்வார்கள், இவர் உங்களை போல முஸ்லிமானவர் இல்லை, அவர் முஸ்லீம் இல்லை, அவர் எங்களை மாதிரி என்று சொல்வார்கள். இப்பொழுது ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்னர் சம்பவத்தில் நடந்த பொழுது ஒருத்தர் என்னுடைய செயலை பார்த்து விட்டு சொன்னார், முஸ்லிம்களிலே உங்களை போல் சில நல்ல செயல்கள் இருந்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், அது பார தூரம். ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் அதே சமூகம் சொன்னது இவர் உங்களை மாதிரி இல்லை, இவர் மோசம் எங்களை மாதிரி சொல்லு. இப்போது சொல்றது உங்களை மாதிரி நல்லவர்களும் உங்க சமூகத்தில் இருக்காங்க. ஏண்டா இம்ப்ரெஷன், அந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்று சொல்லி பார்ப்போம். என்னிடம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுகின்ற பொழுது, எங்களுடைய வைத்தியசாலையில சுமார் 1000 ஸ்டாஃப் இருக்கிறார்கள், குறிப்பிட்ட ஒரு சில முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். வந்து சொல்கின்றவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுகின்ற பொழுது தனிப்பட்ட நபர்களை பற்றி அவருடைய பேரோடு சொல்வார்கள், அல்லது ஒரு நோயாளி வந்து நடந்து ஒரு விஷயத்தை நடந்து கொண்டால் ஒரு விஷயத்தை சொல்வார்கள். ஆனால் முஸ்லீம் என்கின்ற அடையாளத்தோடு இருக்கின்ற எவராவது ஒரு சேர்த்தினா, சார் அவர் முஸ்லீம் கிணிக்கவில்லை நியமக்கத்தாக்கிறோம் என்றுதான் சொல்வார்கள். அவர் யூசுப் என்றோ பலீல் என்றோ ரிஃபாஸ் என்றோ சொல்ல மாட்டார்கள். நீங்கள் பாருங்க, பத்திரிகைகள் எடுத்து பாருங்க எப்படி சொல்வார்கள், போதைப் பொருள் கடத்தலில் 2 முஸ்லீம்கள் கைது. வேற யாரும் இருந்தால் அப்படி எங்கேயாவது பார்த்திருக்கீர்களா, 2 கிறிஸ்துவர்கள் ஆயுது, 2 பௌத்தர்கள் ஆயுது, இந்துக்கள். ஏனென்றால் நான் அதை பாசிட்டிவாக பார்க்கிறேன். ஏனென்றால் உலகம் பார்க்கிறது முஸ்லீம் என்றால் அவனுக்கு கொள்கை இருக்கிறது, அவனுடைய செயலிலே நேர்மை இருக்க வேண்டும், அவன் சுத்தமான வியாபாரம் தான் பண்ணுவான் என்கின்ற அந்த அந்த நல்லெண்ணம், அல்லாஹ் தஆலா இணைய சமூகத்தின் உள்ளத்திலே வைத்திருக்கிற அந்த நல்லெண்ணத்துக்கு முரணாக நாங்கள் நடக்கின்ற பொழுது அந்த தாக்கம் எப்படி இந்த சமூகத்தின் மீது நல்லெண்ணம் வைத்திருக்கிறார்களோ அதுபோல அந்த தனி மனிதனுடைய செயற்பாடு ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது வீசி அழைக்கப்படுகிறது. எனவே முஸ்லிம் என்பவன் மிக 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 அவதானமாக நடக்க வேண்டியிருக்கிறது,
ஜாக்கிரதையாக
இருக்க வேண்டும். இதற்கு நாங்கள் சொல்லுவோம், பயப்படுதல், அவனுடைய செயல் நேர்மையாக இருக்க வேண்டும். அவன் கியூல நின்றால் அவன் பாய்ந்து போக மாட்டான், என்னுடைய டைமை களவெடுக்க மாட்டான், ஏனவர்களை காத்து கொண்டிருக்க வைக்க மாட்டான். நான் நேரம், நாங்கள் பாருங்கள் எவ்வாறு வெள்ளக்கார நேரம் சொல்கிறோம், யாருடைய நேரம் எங்களுக்கு எங்கே நேரம் நேரம் தவறாமல் ஆரம்பிக்கப்படுகிறது. உங்களுக்கு உங்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று இஸ்லாத்தை தவிர எந்த மார்க்கம் சொல்கிறது? எனவே நேர்மை நேரம் என்பது எல்லாவற்றையும் பாருங்கள். நீங்கள் நீங்களும் என்னையும் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களை ஒரு நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டுக்கொள்ளும், உங்களே ஒரு 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 சிங்கள சமூகத்தில் உள்ளவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு 3 மணிக்கு வாங்கலாம் என்று அழைத்தால், அல்லது 1:30 மணிக்கு அவர்கள் நேரத்தை 1:30 மணிக்கு கூப்பிடுவார்கள், 12:30 கூப்பிடுவார்கள், நீங்கள் அங்கு 12:30 போகும்போது ஆரம்பித்திருப்பார்கள். ஆனா நீங்களும் என்ன செய்யும், 12:30 இருந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆரம்பிப்பாங்க. நம்மட சமூகத்து பங்கனுக்கு அசர தொழுவிட்டு வாங்கன்னா அது மகரிப்பு வரையும் அசர தொழுவிட்டு தான் இல்லையா. அப்ப இது மாதிரியான பண்பாடுகள் நாங்கள் ஒரு சிலர் இழைக்கின்ற தவறு, அதிலும் குறிப்பாக எங்களை போன்று பதவியில உள்ளவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இழைக்கின்ற தவறு ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது வீசி அழைக்கப்படுகிறது. எனவே எவ்வாறு நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல் அத்தனை பேர் மீதும் இந்த சமூக பொறுப்புணர்வு கடமையாக இருந்தாலும், பொறுப்பிலே உள்ளவர்கள் இணைய சமூகத்தோடு நெருக்கமாக பழக வேண்டிய தேவையிலே உள்ளவர்கள், குறிப்பாக வர்த்தக சகோதரர்கள், இவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு பார்க்கப்படுது. அண்மையில என்னிடம் ஒரு 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 நோயாளி கதைக்கின்ற பொழுது என்னோட வளமையாக பேசும் சிங்கள சோதர அவர் சொல்கிறார், டாக்டர் தராவிண்டிப்பா மாமா முஸ்லீம் நாத்துக்கு கருதுன்னு நிற்கிறேன், ஊக்கியான வச்சனையே இஷ்ட தராங்க என்று சொன்னார்.
தமிழிலே சொல்லுவதாக இருந்தால்,
கோவிச்சு கொள்ளாதீங்க டாக்டர், நீங்க முஸ்லீம் தானே, நான் முஸ்லீம் மக்களோட வியாபாரம் குடுக்கல் வாங்க செய்யறல்ல, ஏனென்றால் அவங்க சொல்ற எந்த வார்த்தையாவது நிறைவேற்ற மாட்டாங்க, செக்க போட்டாங்கன்னா திரும்பும். அப்ப அவர் இத்தனை பேரோட ஆரம்பம் பண்ணிப்பார், 1 பேர் 2 பேரோட தான் பண்ணிப்பார், இல்லாட்டி மிஞ்சி போனவர் 50 பேரோட பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் யாரை குறை கூறுகிறார், முஸ்லீம்
எடுத்துவிட்டார், ஒரு சிலர்வை வைத்து எடுத்துவிட்டார்,
இது சமூகத்தின் அடையாளம். எனவே ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அந்த பொறுப்பு, ஏனென்றால் நாங்கள் என்ன அப்படித்தானே செய்கிறோம், பள்ளிக்குள்ளேயே நாங்கள் தனியே தொழுவோம், கூட்டமாக இருப்போம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுக்கு போவோம், எல்லாம் நாங்கள் ஒரு சமூக அமைப்பு, இறுக்கமான சமூக அமைப்பு என்று வெளியே காட்டி இருக்கிறோம். எனவே ஒருத்தர் செய்கின்ற பிழைக்கு எல்லோரும் பொறுப்பு வந்து அந்த சமூகம் முடிவெடுத்திருக்கிறது. எனவே என்ன சிறிய தவறாக இருந்தாலும், என்ன செயலாக இருந்தாலும், மிக அவதானமாக செய்ய வேண்டியிருக்கிறது. சமூக பொறுப்புணர்வில் இருந்து சமூக கடமையாக மாறுகிறது, ஒரு முஸ்லீமுக்கு பெரும் கடமையாக மாறுகிறது. எனவே இதுதான் எங்களை பற்றிய நேர்மையை உருவாக்கும். உண்மையில் அண்மையில் நான் எங்களுடைய வைத்திய அதிகாரிகளோடு கன்சல்டன்ட்மாரோடு சில விஷயங்களை பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை நாங்கள் எவ்வாறு பார்க்கிறோம் என்று சொல்லும்போது நான் குர்ஆனுடைய விடயங்களை பற்றியும் சொல்லிக் கொண்டு வந்தேன். இப்படித்தான் நாங்கள் விடயங்களை பார்ப்போம், இவ்வாறுதான் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். நான் அவர்களிடம் சொன்னேன், குர்ஆன் வந்து எங்களுக்கு ஒரு முஸ்லீம் என்பவன், அதாவது நாங்கள் தமிழிலே அதை இப்படியாக மொழிபெயர்த்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன், முஸ்லீம் என்பது நடுநிலையானவன். நடுநிலை என்பது நியூட்ரல் என்கின்ற, அதாவது அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை என்கிற நிலை அல்ல, அது முனாஃபித்தனம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். பேலன்ஸ், அதாவது 100 பேர் இருக்கிறார்கள், ஒருத்தர் மட்டும் ஒரு பக்கம் நிற்கிறார், அந்த ஒருத்தர் பக்கம்தான் நீதி இருக்கிறதாக இருந்தால் உயிர் போனாலும் அந்த முஸ்லீம் அந்த நீதியின் பக்கம் நிற்பான். அது வாப்பாவா இருந்தாலும் அந்த குர்ஆன் சுட்டிக்காட்டு பல விடயங்களில் பார்த்திருப்பீர்கள், அவன் வந்து நீதியின் பக்கம் நிற்பவன் என்கிற. எனவே விடயங்களை நான் அவர்கள் சொன்னேன், நான் பார்க்கின்ற பொழுது நீங்கள் என்னதான் ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் கூட எந்த பக்கம் நீதி இருக்கிறது என்றுதான் நான் பார்ப்பேன் என்று குறிப்பிட்டு சொன்னேன். அப்போது அவர்கள் உண்மையிலே சொன்னார்கள், இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறதா என்று சொன்ன. அப்போதுதான் நான் நினைத்தேன், இவ்வளவு தூரம் நாங்கள் இஸ்லாத்தை மறைத்து வைத்திருக்கிறோம், எங்களுடைய பர்தா இஸ்லாத்தின் மீது விழுந்திருக்கிறது. எனவே இந்த விடயங்களை போது நான் அடிக்கடி பேசுவதுண்டு. நேற்று கூட ஒரு விடயத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது நான் ஒரு விடயத்தை கவனிக்கிற பொழுது முதலாவது குர்ஆன் சொல்லித்தான் ஒரு வழிமுறையை நான் பிச்சுவேன் என்று சொன்னேன். என்ன என்று கேட்டார், குர்ஆன் ஐனத்தது ஹப் எங்கே வேற ஆர் கோயிங் என்று கேட்கிறது, வேற ஆர் ஹெடிங் டு என்று கேட்கிறது,
ஐனத்தது
ஹபூன். எனவே என்னுடைய எல்லா செயலையும் நான் முதலாவது காலையில் ஒழிக்கிடும் பொழுது கூட மனசிலே கேட்டுக் கொள்வேன், எங்கே போகிறேன், எதற்காக போகிறேன், பிரயோஜனம் உள்ளதா பிரயோஜனம் அற்றதா, எனது நேரம் பிரயோஜனம் எனக்கு அல்லது எனது குடும்பத்துக்கு அல்லது சமூகத்துக்கு பிரயோஜனப்படுமா என்கின்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது நீங்கள் எவ்வளவு விஜிலண்டாக விழிப்புணர்வோடு இருப்பீங்க. ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒரு முஸ்லீம் எவ்ரி கிவன் செகண்ட் விஜிலண்டாக இருப்பான், மிக விழிப்புணர்வு இருப்பான். எனவேதான் இவ்வாறு ஏனே சமூகம் எவ்வாறு பார்க்கணும்னு நம்ம கேள்விக்கு நான் நினைக்கிறேன், பஸ்ஸில் போனாலும் சரி, ஏனென்றால் நீங்கள் செய்கின்ற சில நேரம் நாங்கள் அதை உணர மாட்டோம், அவர்கள் எங்களுக்கு முன்னா சொல்ல மாட்டார்கள், நாங்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு முன்னா சொல்வார்கள், ஆனால் எங்களுடைய நல்ல செயலை அங்கீகரிப்பார்கள். சில நேரம் நான் அவதானித்திருக்கிறேன், ஆஸ்பத்திரியில சில நேரம் சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது முஸ்லிம்களோடு வெட்கமாக முஸ்லிம்களின் நல்ல செயலை கண்டவர்கள், ஒரு தாதிய உத்தியோகத்தினிடம் ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு ஒரு முஸ்லிம் ஒரு பெண் பரதானி ஒரு முஸ்லிம் சகோதரியுடைய ஒரு சிக்கல் வந்த பொழுது ஒரு தாதிய சகோதரன் எஹ்ம வெண்ணன முகதையா முஸ்லீம் கணிக்கியா புர்கியா நினை, அப்போது எனக்கு பெருமையாக இருந்தது. அப்ப அந்த பெண் அல்ல அந்த முஸ்லீம் பெண்ணு மாறுதான் அப்ப சொன்னா நான் செய்யல சார் என்று சொன்னேன். எனவே அந்த சிங்கள தாதி சகோதரி சொன்னா என்ன அட்ட வேண்டும் அவ செய்யறது செஞ்சுக்கிறேன் முஸ்லீம் பொறுக்கியாங்க. அப்போதான் எனக்கு சில நேரம் மகிழ்ச்சியும் இருக்கிறது, ஆனால் அது போல எவ்வளவு கவனமாக இருக்கணும், எவ்வாறு எங்களுடைய செயல்கள் இது இது வந்து காசிமுடைய செயல் இப்ராஹிமுடைய செயல் என்று பார்க்க போவதை விட அவர்களுடைய தராசிலே அது முஸ்லீம் லேபிளோடு தான் நிறுத்தப்படுகிறது. எனவே இந்த சமூகத்திலே நீங்கள் குறிப்பிட்டது போல எங்களால் முடிந்த அளவு எங்களுடைய சொல்வார்கள் எங்களுடைய சதுரத்தை தின்று கொண்டாவது நாங்கள் நேர்மையாகவும் பொறுப்புணர்வோடும் எங்களுடைய எல்லா அடையாளமும் முஸ்லீம் அடையாளத்தோடு பார்க்கப்படுகின்ற எங்கள் பொறுப்புணர்வோடு நடக்க வேண்டியிருக்கிறது. அது வியாபாரத்திலே தொடங்கி எங்களுடைய ஏனைய விடயங்கள் வரை வியாபித்திருக்கிறது. இதுதான் நாங்கள் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய, இங்குதான் சமூக பொறுப்புணர்வு பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல அது வாகனத்தில் செல்வதாக இருந்தாலும் சரி, நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய எங்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம், தாடி வைத்திருப்போம், தொப்பி போட்டிருப்போம், பர்தா போட்டோ, எங்களுடைய மனைவியோ குழந்தையோ பக்கத்தில் இருக்கும், திரும்பி பார்க்கிறவர்கள் தெரிஞ்சிடும் ஓ யக்கைக்கானோ என்று சொல்கின்ற வார்த்தையில நாங்கள் காதல் கேட்டிருக்கிறோம். அதுபோலதான் முஸ்லீம் சமூகத்தின் அடையாளம் என்பது எங்களுடைய வீட்டிலிருந்து நாங்கள் வெளியேறி நான் சொன்னது போல எச்சில் துப்புவதிலிருந்து வாகனம் பாய்ப்பதிலிருந்து கியூலே நிற்பதிலிருந்து காரியங்களே வர்த்தகத்திலே வங்கிகளிலோ மற்ற ஏனைய விடயங்களிலோ அது அப்படி பார்க்கப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த விடயத்தை மிக மிக கவனமாக கையாள வேண்டிய தேவை ஒரு முஸ்லீம் நாட்டிலே வாழ்கின்றவர்களை விட எங்களுக்கு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இதற்கு 1000 மடங்கு கூலியையும் எங்களுக்கு தருவான், நான் ஏனைய இடங்களிலே வெளிநாடுகளிலே பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய முஸ்லிம் நாடுகளில் கூட நடவடிக்கைகளையும் எங்களுடைய நாட்டு முஸ்லிம்கள் நடவடிக்கைகளையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். எங்களுடைய நாட்டவர்கள் கல்வியும் ஏனைய சமூகத்தோடு பழகியும் இருப்பதன் காரணமாக மிக நாகரிகமாக நடந்து கொள்கின்ற பல சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே நிச்சயமாக இதற்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பெருமானம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.
நிச்சயமாக டாக்டர் அவர்கள் மிக அருமையான விளக்கத்தை தந்தீர்கள். உண்மையில் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொன்ன பதில் என்னவென்றால், அன் தஅபுத அல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன்னஹு ரத்னா தராஹு ஃபஇன்னஹு யராக. அல்லாஹு தஆலா நீ பார்ப்பது போன்று நீ வணங்கு, உன்னுடைய செயல்களை நீ அமைத்துக்கொள், நீ பார்க்காவிட்டாலும் அல்லாவே அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். எனவே ஒரு முஸ்லீம் நீங்கள் சொன்னது போன்று ஏனைய சமூகத்தவர்கள் தன்னை தப்பாக நினைப்பார்களா இல்லையா என்று யோசிப்பதற்கும் முன்னால் என்னை இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான்.
என்னுடைய
ஒவ்வொரு செயலுக்கும் அவன் பெருமதி கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். அது பதியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் பேசுகின்ற இந்த வார்த்தை, என்னுடைய இந்த செயல், இந்த எண்ணம், இவை அனைத்துக்கும் பெருமதி கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற அந்த உணர்வோடு தான் அவன் செயல்படுகிறான். குறிப்பாக நீங்கள் சொன்னது போன்ற இரண்டாவது பகுதி என்னவென்றால், நான் ஒரு முஸ்லீம் என்ற வகையில் நான் அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது சொன்ன இந்த விளக்கம், அதாவது ஒருவர் ஒரு முஸ்லீம் ஒரு தவறை செய்கின்ற பொழுது, முஸ்லீம் இனத்தை சேர்ந்த ஒருவர் தவறு செய்து விட்டார் என்று பத்திரிகை வருகின்ற பொழுது அது எனக்கு எதிரான ஒரு துவேஷமாக பார்க்கப்படுவதாகத்தானே நாங்கள் இதுவரை யோசித்துக் கொண்டோம். நீங்கள் யோசிக்கிறது அப்படி அல்ல, நீங்கள் சொல்வது அப்படி அல்ல. இந்த சமூகம் இந்த தவறை செய்யக்கூடாது, அந்த சமூகம் அந்த தவறை செய்யக்கூடாது. காரணம், அந்த சமூகத்திடம் இருக்கின்ற மார்க்கம் அந்த தவறு இடம் கொடுப்பதில்லை. ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று நாங்கள் ஏன் அதனை பார்க்கணும்?
நான் அவர்தான் அதை பார்க்கிறேன். ஏனென்றால் மிக நெருக்கமாக நான் அந்த சமூகத்தோடு பழகி கொண்டிருக்கிறேன். நீங்க யோசித்து பாருங்க, இலங்கையின் தேசிய கண் வைத்தியசாலை, இலங்கையில் ஒரே ஒரு வைத்தியசாலை. நான் அந்த வைத்தியசாலைக்கு என்னை என்னுடைய எம்டி போஸ்ட் கிராஜுவேட் முடிந்த போது நான் எங்கும் போட சொல்லி கேட்கவில்லை. அப்பொழுது இந்த நாட்டிலே ஒரு சிங்கள சகோதரர், அதாவது ஜெனரல், அதாவது சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ இந்த வசதி. அப்ப நான் சொன்னேன், சார் இந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் போதாது. நான் சொன்னார், உன்னால முடியும், இப்போ ஐ வில் பி பேக் யூ என்று சொன்னார். அந்த வார்த்தையை சொன்னார். சரி என்று போனேன். தட்டத்தனியே நான் இருக்கின்ற பொழுது டிரெக்டர், நான் டெபியூட்டி டிரெக்டராக செல்கின்ற பொழுது ஒரு மூன்று மாதத்தில் இந்த டிரெக்டர் சென்று விட்டார். ஒன்றரை வருடங்களாக அந்த ஆஸ்பத்திரியை தனியே நான் நடத்த வேண்டியிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். எனவே அங்கே இலங்கையின் பேர் போன வைத்திய கண் வைத்தியர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் ஆரம்பத்திலே என்ன உண்மையிலே நிர்வாகம் என்கின்ற பொழுது அவர்கள் பார்க்கின்ற ஒரு அமைப்பு இருக்கு. 55-60 வயதை தாண்டிய ஒரு மெச்சூரிட்டி ஒருத்தர் இருக்க வேண்டும் என்பதுதான் நிர்வாகத்திலே டாப் லெவல் வரை பார்ப்பார். என்ன அவர்கள் பார்க்கிற பொழுது பார்த்தாலும் ஒரு சின்னால் வந்திருக்கிறார், இவருக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி. எனவே ஆரம்பத்திலே அவர்கள் அந்த மரியாதையை தரவில்லை. அவர்கள் இனமெல்லாம் பார்த்திருப்பாங்க. பிறகு என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய பேச்சு, நான் அவர்களுக்கு கொடுத்த விளக்கங்களை, உதாரணமா சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், இந்த ஷரீப் ஃபொன்சேகா என்கின்ற ஒரு சிறந்த கண் வைத்தியர் நாட்டிலே பிரபலியமாக இருக்கிறார். அண்மையில் ஜனாதிபதியோடு நாங்கள் பேசி ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் என்னோட கதைத்து விட்டு கேட்டதுலேயும் இந்த ஷரீப் ஃபொன்சேகா தான் கேட்டார். அந்த அளவுக்கு அவர் பிரபலியமான வைத்தியர். அவரை ஆரம்பத்திலேயே நான் கூப்பிட்ட போது அவர் சொன்னார், உங்களோடு எனக்கு ஒரு 5 நிமிடம் மினத்திட முடியும், நான் பிஸியா இருக்கேன். பரவாயில்லே வாங்க பேசினோம். பிறகு அடுத்த முறை கூப்பிட்ட பொழுது அந்த நிமிடத்தை கலைக்கவில்லை. அவர் வந்து அரை மணி தியானம் என்னோட கைத்துக் கொண்டிருந்தார். இன்னொரு முறை கூப்பிட்ட பொழுது 1.5 மணி தியானம் என்னோட கைத்துக் கொண்டிருந்தார். அப்போது நான் ஒரு விடயமாக எழும்பினேன். எழும்பிய பொழுது அவருக்கு அந்த எங்களுடைய வைத்தியசாலையின் அதாவது விருத்தி புதிய கட்டிட சம்பந்தமாக பேசுவதற்கு அந்த மாஸ்டர் பிளானை காட்டுவது அவரும் எழும்பினார். அப்போது நான் நினைத்தேன் அவசரமாக போக போட்டார் என்று சொல்லி நான் அவரோடு நின்று பேசிக் கொண்டிருந்தேன். அவரும் நின்று பேசிக் கொண்டிருந்தார். போவது மாதிரியும் விளங்கவில்லை. அப்போது நான் பார்த்தேன், ஏன் இவர் நிக்கிறார், நான் உட்கார்ந்து அவர் உட்கார்ந்து. அப்போது எனக்கு விளங்கியது, எனக்கு மரியாதை செய்கிறார் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பெரியவன். அப்போது நினைத்தேன், இந்த சமூகம் இவ்வளவு பெரிய தகுதி உள்ள ஒரு மனிதன் நாடி திரும்பி பார்க்கிறது, அவருடைய அப்பாயின்மெண்ட் எடுப்பதற்கு 3 மாசம் 1.5 மாசம் எல்லாம் காத்திருப்பாங்க அவங்களுக்கு தெரியும். எனவே இவ்வாறான ஒரு சூழலை அவரை முஸ்லீம் என்று பார்க்கவில்லை, எதுவும் பார்க்கவில்லை. என்னுடைய நடவடிக்கைகள், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த விளக்கம் அல்லது நான் அணுகின்ற முறையை வைத்து அவர்கள் இன்றும் நான் இங்கு வருவதற்கு முதல் ஒரு கன்சல்டன் என்னை சந்திச்சிருந்தார், வில் பேக் யூ, டோன்ட் கேவ் அவே ஃப்ரம் திஸ் ஹாஸ்பிடல், போயிடாத, நாங்களோட சப்போர்ட் பண்ணோம். 90% கன்சல்டனோட உன்னோடு வைத்துக் கொள்ள என்னோட பொறுப்பு. ஒரு கோனிய சேஜனை பார்த்து சொல்கின்ற பொழுது பாருங்கள், அந்த மக்கள் எங்கே துவேஷம் இருக்கிறது, என்னால் பார்க்க முடியவில்லை துவேஷத்தை. பார்க்கவே முயல். அவர்கள் எங்குமே கதைக்கவில்லை. யாரோ ஒன்று ரெண்டு பேர் கதைப்பார். அவர்களை பார்த்தால் மிக அடிமட்டத்திலே இருக்கின்றவர்களாக இருப்பார்கள். தரமுள்ள மனிதர்கள் உங்களுடைய குவாலிட்டியை தான் பார்க்கிறார்கள். நீங்கள் இவ்வாறு பேச கொண்டீர்கள். எனவே இவ்வாறு பார்க்க பொழுதுதான் நான் யோசிக்கிறேன், நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனைய சமூகம் எங்களை மரியாதையோடு பார்க்கிறது. அப்படித்தானே சொல்வோம். யோசித்து பாருங்க, குடும்பத்திலே பிரச்சனை அவ்வளவு சொன்னார், சுக்க மாட்டாரு, என்ன எந்த ஃப்ரெண்டே அவர், அப்படித்தான் சொல்லுவோம். அது மாதிரி இருக்கான் மற்ற சமூகம். இது இது வந்து ஹைலி ரெஸ்பெக்டட் பியூட்டிஃபுல் சொசைட்டி, இட் சுட் நாட் டூ தட் என்றதான் அவங்களோட ஆர்குமெண்ட். ஏனென்றால் அந்த குருவானை சொல்றாங்க, நீங்க சாட்சியாக இருக்கிறீர்கள் மனித சமூகத்தில். எனவே அவர்கள் நம்மளை சாட்சியாகத்தான் பார்க்கிறேன். அந்த உணர்வை தான் அந்த மனிதர்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
டாக்டர் அவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் இப்படியான ஒரு மனப்பதிவு அந்த சமூகத்துடைய மனதில்
ஏற்படுத்தியிருக்கிறார்கள்.
வேறு என்ன பணமும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை, அரசியல் அதிகாரம் இருக்கவில்லை அவர்களிடத்தில். அவர்கள் நான் என்னை பின்பற்றினால் இன்ன அரசியல் பதவிகள் எல்லாம் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லவில்லை, அல்லது ஆயுதத்தை காட்டி பயன்படுத்தவில்லை. லட்சக்கணக்கான மனிதர்கள் அவர்களை நோக்கி, அதாவது சீனியை நோக்கி விரும்பு வருவது போட்டு வந்தார்கள். வீரை தியாகம் செய்ய தயாராகினார்கள்.
அந்த அந்த ஆகர்ஷம் அந்த அந்த எங்கிருந்து வந்தது? இதைத்தான் நீங்கள் குறிப்பிட்ட இன்னொரு வகையிலே குறிப்பிடுவதாக ரசூலுல்லா, நான் அடிக்கடி மாணவர்களோடு பேசுவதை கேட்போம். ரசூலுல்லா சொல்வார்கள், நான் இந்த பூமிக்கு எதற்கு வந்தேன் என்று சொல்கின்ற பொழுது, ஒரு மனிதன் கடைக்கு வருகின்ற பொழுது என்ன சொல்வான், நான் இந்த கடைக்கு வந்தேன், நான் சீனி ஒரு கிலோ வாங்க வந்தேன். அதான் ஒரு டோட்டல் மிஷன். நீங்கள் இப்பொழுது ஏன் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டால், நாங்கள் இந்த ப்ரோக்ராம் செய்ய வந்திருக்கிறதான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான டோட்டல் மிஷன். இது போல ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது. என்ன சொன்னார்கள், நான் ஏன் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்னார்கள். எப்படி சொன்னார், நற்குணத்தை பூரணப்படுத்த வந்தேன் சொன்னார்களா இல்லையா? எதற்கும் வரவில்லை. எனவே இதுதான் இஸ்லாத்துடைய டோட்டல் மிஷன் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இதுதான் எனவே எங்களுடைய அத்தனை செயல்களும் நட்பண்பை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆத்திரம் வருகின்ற பொழுது கூட எங்களுடைய உணர்வுகளை தாண்டி எங்களுடைய நட்பண்பு வெளிப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்றது. எனவே உங்களுடைய நட்பண்பு வெளிப்படுகின்ற பொழுது நான் சொல்வது உண்டு, சில இடங்களிலே ஒரு உதாரணத்தை சொல்வதுண்டு. நீங்கள் ஒரு பழத்தை பார்க்க, அப்பிள் அழகாக அப்பிள் இருக்கிறது, சிவப்பு கலராக உங்களுக்கு தெரிந்த அப்பிள் அது அப்படியே இருக்கிறது, தூரத்திலிருந்து பார்க்கிறீர்கள், மணக்கிறது, எல்லாம் செய்கிறது, நூறு வீதம் அப்பிள் என்று நினைக்கிறீர்கள். எடுத்து கழித்து பார்க்கிறீர்கள், அப்போது பிளாஸ்டிக், இது அப்பிள் இல்லை என்று மனத்துடன் இருக்கிறது. அப்படி ஒரு அரிசி துண்டளவு ஒரு ஒரு மணி பருக்கே ஒரு இடத்தையே கிடக்கிறது. நீங்கள் எடுத்து கடிக்கிறீர்கள், அது இனிக்கிறது, நீங்க அப்பிளே என்று சொல்வீர்கள். உருவம் இருக்கவில்லை, அதன் மனம் இருக்கவில்லை உங்களுக்கு, அதன் சேர்ப்பு இருக்கவில்லை, ஆனால் அந்த சுவை, அந்த எசன்ஸ் உங்களை அது அப்பிள் என்று அடையாளப்படுத்துகிறது. அப்பிளே போல இருந்தாலும் இது அப்பிள் இல்லையே என்று தூக்கிய வைக்கிறது. எனவே முஸ்லிம் உடைய அவனுடைய அதிகாரம், பதவி, அவனுடைய அறிவு, இதையெல்லாம் தாண்டி அவனுடைய அகலாக்கங்கள், அந்த எசன்ஸ் அவனுடன் வெளிப்பட்டால் அவனுக்குரிய மரியாதை நிச்சயமாக இருக்கிறது.
அவருடைய தோற்றத்திலோ, உடுப்பிலோ,
என்ன
மொழியை பேசுகின்றான் என்பதிலோ
கிடையாது.
அவன் எந்த இடத்தில் என்ன தொழிலை செய்கின்றான் என்பதிலோ, அவன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதிலோ அது தங்கி
இல்லை.
நிச்சயமாக அந்த வேல்யூ
வேல்யூ
அந்த வேல்யூஸ் வந்து அவர்களை
பிரதிபலிக்கிறார். நிச்சயமாக தெரியாத வார்த்தையோடு சொல்லுங்கள், அந்த வேல்யூ அது எங்களுடைய சம்பவத்தில் நாங்கள் வேல்யூ பேஸ்ட் சொசைட்டியா என்பதுதான் எங்களுக்கு கேள்வி. உதாரணமாக ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லலாம். என்னிடம் ஒரு ஒருத்தர் வந்தார் மருந்து எடுப்பதற்கு. அப்போ அவர்கிட்ட வந்து இந்த புஷாய்க்கல்ல பிளாஸ்டிக் சாமத்தி இப்ப சோப்பு கண்ணாடி எல்லாம் விற்கிற ஒரு சின்ன தொழில் செய்யறவர். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், நான் சும்மா நான் கதைப்பன் மனிதர்கள் கூட அவர்கிட்ட கேட்டேன், இந்த தொழில் உங்களுக்கு போதுமா வருவாய்க்குன்னு சொல்லி. அஹமதுல்லா டாக்டர், போதும், பரவாயில்ல ரெண்டு சொன்னாலும் சமாளிக்கிறேன், நல்லா போதுமானா. அப்ப நான் சொல்றேன், நீங்க இந்த ஊர் நுகரலியான்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், நுகரலியா விவசாயத்துக்குரிய இடமே, நல்ல விவசாயம் செய்யலாமே, குத்தகைக்கு காணி எடுத்து செஞ்சா கூட லாபம் பெறுமே. இல்ல டாக்டர், எனக்கு காணி இருக்குது 2 ஏக்கர், நான் ஹராம் வந்து விட்டுட்டு வந்துட்டேன் சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம், விவசாயம் ஹராமா எப்படி சொல்லுவேன்? இல்ல டாக்டர், அவர் சொன்னார், நாங்கள் கேரட் அது இதெல்லாம் விதைச்சிருப்போம், அங்குதான் மருந்து அடிச்சிருப்போம், அந்த மருந்து டேக்ல எழுதிக்கும், 2 கிழமைக்கு பிறகுதான் நீங்க இதை புடுங்கி விற்கணும்னு சொல்லி காலையில கோல் வரும் பொலும்புல இருந்து நல்ல மார்க்கெட்டுக்கு உடனே புடுங்கி அனுப்பாரு. அப்ப நான் இதை புடிங்க நஞ்சத்தானு நான் கொடுக்கறேன், நஞ்சத்தானு நான் கொடுக்கறேன். அப்ப இது இந்த இந்த காசுல இருந்து எப்படி என் பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுப்பேன்? அதை விட்டுறேன் டாக்டர், ஹராம். போது நான் தக்குவாவுடைய அடையாளத்தை இன்றும் அவருடைய பேர் கூட மறந்து விட்டுறேன். அவர் உருவமே நஞ்சிலே இருக்கிறார், எங்க இருக்கிறாரோ தெரியாது. ஆனால் தக்குவா என்பதை நான் கண்ணாலே கண்டேன். பாருங்கள், இது எங்கிருந்து வருகிறது? ஒரு பெரிய வைத்திய கலாநிதியா இருந்து பல அநியாயம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விவசாயியுடைய தக்குவா அவனுடைய செயலிலே இருக்க சொல்வார்களே, ஒரு ஒரு மனிதனுடைய வியாபாரியுடைய ஈமான் அவனுடைய தராசின் ஊசியில இருக்கிறது. ஒரு வியாபாரியுடைய புலவி வியாபாரியுடைய ஈமான் அந்த யார் அளவுகோலிலே இருக்கிறதுன்னு சொல்வார்கள். எனவே அதுதான் அந்த மாதிரியான பண்பாடுகள் வெளிப்படுகின்ற பொழுது அது உண்மையாக அது இனிக்கும். அது சின்ன பீஸா இருந்தாலும் அது அது அந்த அப்பிள்ளால் அப்போடைய அந்த சுவையும் குணத்தையும் அது காட்டும். எனவே அந்த வேல்யூ பேஸ்டான சமூகமாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டியது, அதை புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதுதான் நாங்கள் இந்த சமூக பொறுப்புணர்வு என்று சொல்கிறோம். இது சமூகத்தை பொறுப்புணர்வு என்று சொன்னால் சமூகத்துக்கு நாங்கள் தினமதானம் பண்ணுகிறோம், அது செய்கிறோம், பள்ளிவாசல் கட்டுகிறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், காசு கலெக்ட் பண்ணுகிறோம் என்பதெல்லாம் தாண்டி உள்ளபடியும் அதாவது நான் எவ்வாறு நடந்து கொள்கிறேன் என்று சொல். நான் அண்மையில் ஒரு சிறிய ஒரு விடயத்தை பார்க்க கிடைத்தது. அதிலே ஒருத்தர் சொல்கிறார், அவரை பற்றி சும்மா ஒரு கதையாக சொல்கிறார். நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய நண்பர்களை மாற்ற பார்த்தேன். நான் வாலிபன் ஆகிய பொழுது சமூகத்தை மாற்ற பார்த்தேன். நான் திருமணம் முடித்த பொழுது குடும்பத்தை மாற்ற பார்த்தேன். எனக்கு வயோதி போன பொழுது நான் இந்த உலகத்தையே மாற்ற பார்த்தேன். ஆனால் எதுவும் கைகூடவில்லை. இறக்கின்ற தருவாயில் இருக்கிறேன். இப்பொழுதுதான் என்னுடைய தவறு விளங்குகிறது. இவ்வளவெல்லாம் முயற்சித்த நான் என்னை மாற்ற பார்த்தேனா? நான் என்ன மாற்ற முயற்சிக்கலையே, இவ்வளவுலாம் முயற்சி செஞ்சேன், நான் மாறலையே என்று சொல்லி நான் உணர்கிறேன் என்று அவர் சொல்கிறார். எனவேதான் சமூகத்தின் மாற்றம், இந்த பொறுப்புணர்வு ஒவ்வொரு தனி மனிதர்களிலிருந்தும் உருவாகிறது. தாயின் மடியிலிருந்து உருவாக வேண்டும். இப்போது போட்டி மிக்க உலகம், இப்போது கல்வி திட்டங்கள் வந்து மனிதர்களை புடம்போடுவதற்கு பதிலாக அவர்களை திறனுள்ள நல்ல ஆளுமை உள்ளவர்களாக சொல்வார்களே, கல்வி என்பது அறிந்து கொள்ளப்பட வேண்டும், அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும், அது உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும், அது பின்னர் செயலுருவம் பெற வேண்டும். என்னிடத்திலே கேட்பார்கள், நேற்று என்னுடைய மகளுடைய ஸ்கூலிலே குறிப்பிட்டிருக்கிறது, அது மகளிட தூவா நாலேஜ் இஸ் பவர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. நான் மகளை காட்டி கேட்டேன், இதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டேன். அவர் எஸ் என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னேன். அதாவது நாலேஜ் இஸ் பவர், அறிவு தான் சக்தி வாய்ந்ததை நான் நம்ப மாட்டேன்னு சொன்னேன். அப்போது புதுமையாக கேட்டா ஏன் சொல்றீங்க பாப்பா? நான் சொன்னேன், அறிவு சக்தி வாய்ந்த நாலேஜ் இஸ் நாட் த பவர், அப்ளைட் நாலேஜ் இஸ் த பவர் என்று அந்த அறிவு பிரயோகிக்கப்படுகிறது, அப்போதான் அது சக்தியாக மாறும். ஏனென்றால் அறிவு புத்தகத்தில் இருக்கிறது, கெட்டத்தில் இருக்கிறது, கம்ப்யூட்டர் இருக்கு, எல்லாத்திலும் குரானில் இருக்கிறது. அது எப்போது பிரயோகிக்கப்படுகிறதோ அப்போதுதான் அது சக்தியாக மாறும். எனவேதான் நாங்கள் எதை கற்றுக்கொண்டாலும் சரி, அதை பிரயோகிக்கின்ற முறையில் கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே பாடசாலைகள் கற்றுக் கொடுப்பதாக இல்லை.
குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இன்னல்லதீன ஆமனூ வ அமிலு ஸாலிஹாத்,
ஈமான்
கொண்டு
நல்ல நல்லம செய்யும்,
ஈமான் கொண்டவர்கள்
மாத்திரம்
என்பதை மிக
தெளிவாக. எனவே
செயலாக பரிணமிக்க
ஆரம்பிக்க வேண்டும். இட் தென் ஒன்லி இட் பிகம் அ பவர். யோசிச்சு பாருங்க, அப்போது மகள் ஆச்சரியமா என்னுடைய மகள் அடிக்கடி சொல்ல அவங்களோட கதைக்கின்ற பொழுது, எதையுமே நீங்கள் நாங்கள் நம்பி நம்பிக்கையை புரட்டி போட்டு விடுவீர்கள், உங்களோட கதைக்க மாட்டேன் என்று சொல்லுவாங்க. இப்படித்தான் ஒரு விஷயத்தை நீங்க பாக்கணும் என்று சொல்லி சொல்லிக் கொடுப்பது. எனவேதான் நாங்கள் எப்பொழுதும் இந்த இது பாடசாலைகளை பார்த்தீர்கள் என்றால் அந்த பரிசு இந்த பரிசு என்னும் மாணவர்களை போட்டி உள்ளவர்களாக தன்னுடைய சகபாடியோடு பொறாமை உள்ளவர்களாக வளர்த்திருக்கிறது. எனவே இந்த கற்றுக் கொடுத்தலை, இந்த பண்பாட்டு விழுமிய எழுச்சியை நாங்கள் ஒவ்வொரு வீட்டின் தாய் மடியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்.
நிச்சயமாக ஜசாக்முல்லாஹ் டாக்டர் ரிபாஸ் அவர்களே, உண்மையில் சமூக பொறுப்புணர்வு என்ற தலைப்பிலே நாங்கள் இவ்வளவு நேரம் பேசுவோம், இன்னும் பேசலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கட்சியிலே உங்களை கண்டு இன்னும் பல அனுபவங்களை உங்களிடமிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருப்பது போல நான் உணர்கிறேன். இதுவரைக்கும் இந்த தலைப்பிலே என்னோடு கலந்துரையாடலுக்காக வேண்டி வந்து கலந்து கொண்டவர்கள் இலங்கையில் கொழும்பில் இருக்கின்ற தேசிய கண் வைத்தியசாலை நேஷனல் ஐ ஹாஸ்பிட்டலின் டிரெக்டராக இருக்கின்ற பணிப்பாளராக இருக்கின்ற காத்தாங்குடியைச் சேர்ந்த டாக்டர் ஐ எல் முகமது ரிஃபாஸ் அவர்கள், உண்மையில் அவர்கள் மிக ஆழமான அனுபவம் உள்ளவர்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றியும் கூட தெளிவிருப்பது போன்று அவர்களுடைய கருத்துக்கள் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அதே நேரம் அவர்கள் நல்ல மொழி வளமும் உள்ளவர்கள். அல்லாஹ் தஆலா அதுபோன்ற இன்னும் பல திறமைசாலிகளையும் முன்மாதிரியானவர்களையும் சமூகத்திலே உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்ட டாக்டர் அவர்களுக்கு எமது ஆழமான நன்றிகளை எமது நேயர்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.